போற்றி புவனம் நீதி காலொடு வானமானாய், போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையானாய், போற்றி ஐம்புலன்கள் நின்னை உணர்க்கிலா உணர்க்கையானே.
இந்த பாட்டு சைவ சித்தாந்த தத்துவத்தை சொல்லுகிற பாட்டு. இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லப்படுகின்ற ஐம்பூதங்களாகவும் அதனோடு கலந்திருப்பவன். அதனால சொன்னாரு, போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானம் ஆனாய். காலனா காற்று. எனவே நிலமாக நீராக நெருப்பாக காற்றுமாக எல்லாமாக இருக்கிறார். இது கலப்பு காரணமாக. அப்படி சுந்தர தேவாரத்தை பார்த்தீங்கன்னா, ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானானாய் நிலனானாய் அப்படின்னு அவருடைய வாக்கிலையும் நீங்க பார்க்கலாம். எனவே அவ்வாறு ஐந்து பூதங்களாகவும் இருக்கின்ற பெருமான். எனவே போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானம் ஆனாய், போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி. இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, எல்லா உயிர்களும் தோன்றும் பொருட்டாக அருள் செய்பவன். ஆனா அவன் யாருன்னா தோற்றம் இல்லாதவன். அதாவது ஆதி இல்லாதவன் தான் அந்தத்தை செய்ய முடியும், அந்தத்தை செய்பவன் தான் ஆதியாக இருக்கும். இதான் நம்ம முதல் சூத்திரத்துல பார்த்தோம். இந்த உலகத்தை தோற்றுவிப்பவன் யாராக இருக்க முடியும்? இன்னொருவனால் தோற்றுவிக்கப்படாதவனாக இருக்கவன். தோற்றமும் இறுதியும் இல்லாதவனே இந்த உலகத்துக்கு தோற்றமும் இறுதியுமாக இருப்பான். இவன் அழிவில்லாதவனாக இருந்தால்தான் எல்லாத்தையும் அழித்து அவன் மட்டும் நிற்பான். அவன் மட்டும் நிற்கின்ற பொழுதுதான் எல்லாவற்றையும் ஆக்குவான். அவனும் அழிந்து விடுவான் என்று சொன்னான். அப்ப அவனை ஆக்குவது யார்? அப்ப இவனுக்கு போல அவனையும் சுற்றியர் சொல்லிடலாமே. ஒரு இடத்துல இந்த பொருளை காட்டில் அவர், அவரை காட்டில் அவர் அப்படியே மேல போயிட்டு இருந்தான். அவருக்கு மேல ஒன்றும் இல்லை, அவர் மட்டும் அழியாது இருப்பார் என்று சொன்னால்தான் அவர்தான் எல்லாவற்றையும் ஆக்க முடியும். எல்லாவற்றையும் அழிக்கின்ற பொழுது அவன் அழியாது நிற்க வேண்டும். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாதவனே இந்த உலகத்துக்கு ஆதியும் அந்தமுமாக இருப்பான். இதுதான் திருவம்பாவையில சொல்லப்பட்ட செய்தி. திருவம்பாவை தொடரும் போது பாத்தீங்கன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. ஆதி இல்லாதது அந்தம் இல்லாத சோதின்னு தொடங்கினார். அதே அந்த கடைசி பாட்டை பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகுக்கும் அவன் ஆதியும் அந்தமுமாக இருப்பவன். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈரின்மையாய் நிற்கின்ற பெருமான். ஆக அந்த பெருமான் எப்படி எல்லா உயிரும் தோற்றுவிப்பான், எல்லா உயிரும் காப்பான், எல்லா உயிரையும் அழிப்பான், இப்படி எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் எல்லாவற்றுக்கும் இறுதியாக நிற்பவன், தோற்ற ஈறுகளுக்கு அப்பாற்பட்டவன். அம்மையாருடைய காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்துல பாத்தீங்கன்னா, தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் என்று குறிப்பிடுவாங்க. தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண், அவன் ஆதியா நிற்பதனாலதான் அந்தத்தை செய்ய முடிகிறது. அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே என்பது ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. ஆதி அந்தம் ஆயினாய், அது ஆதி அந்தம். ஆதி அந்தம் இல்லாதவன் ஆதி அந்தம் ஆயினான் என்று சொன்ன அர்த்தம், உலகத்துக்கு ஆதியானான் உலகுக்கு அந்தமானான். அவன் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இதைத்தான் எடுத்துக்கொண்டார். எனவே எல்லா உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்ல. நமக்கு தேவையான உடம்பு, நமக்கு தேவையான உலகம், நமக்கு தேவையான பொருள், இவற்றையெல்லாம் அவன் தோற்றுவித்து கொடுக்கிறான். எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறாரே, என்றாலும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் தோற்றுவித்தீங்களே, உங்களை யாருங்க தோற்றுவித்தார்னா, அவரை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அதத்தான் இந்த இரண்டாவது வரியில காட்டுகிறார். எனவே போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய், போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாதவன், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் முடிவாக ஈரின்மையான எல்லா உயிர்க்கும் முடிவாயிருக்கிறவன். ஆனா இவன் முடிவில்லாதவன், எல்லா உயிரும் தோற்றுவிப்பவன், இவன் தோற்றம் இல்லாதவன். எனவே தோற்றம் இறுதியும் இல்லாதவனாகிய இறைவனே எல்லா உயிருக்கும் தோற்றமாகும், எல்லா உயிர்களுக்கும் நிறைவாக இறுதியாகவும் இருப்பவன். இது அப்படியே ஒன்னா சூத்திரம் நெய்கண்டாருடைய வாக்கு எடுத்துக்கொண்டா அந்தம் ஆதி என்பனார் புலவர் சொன்ன முன்னே நாம பார்த்த நேற்று வகுப்புல பார்த்தோம். திதி காரணனே உலகத்துக்கு முதல்வன் என்று சொன்னார். அவனே முற்றழிப்பை செய்வான் என்று சொன்னார். அவனை திதி கடவுள் என்று சொல்லக்கூடாது, அழிக்கும் கடவுள் என்றல்லவா சொல்ல வேண்டும். அழிவது அத்திதியும் ஆதியும் ஆம் என்று நம்ம பார்த்தோம். அதுக்குதான் அப்பரசாமியுடைய வாக்கு படித்தோம். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மண்ணில் எண்ணிலி இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று நாம பார்த்தோம். ஆக இறைவன் ஒருவனே, முடிவில்லாதவன் அப்படிங்கறத இந்த பாட்டில் எடுத்துக்காட்டு. அவன் தான் உலகத்துக்கு முடிவாக இருப்பவன், உலகத்துக்கு முதலாக இருப்பவன் அப்படிங்கறத இந்த செய்தி காட்டுகிறது. ஆக போற்றி ஐம்புலன்கள் நின்னை புனர்கீழா புனர்கையானே, அதாவது புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற அவற்றுக்கும் பொறிகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பவன். எனவே புலன் இன்பங்களை கடந்து நிற்பவன், புலன்களை கடந்தவன், எனவே அவற்றின் சார்புகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதைத்தான் இங்கு எடுத்து நமக்கு காட்டுகிறார். எனவே எல்லா உயிருக்கும் தோற்றமாய், எல்லா உயிருக்கும் இறுதியாய் நிற்பவன், தோற்றம் இறுதி இல்லாதவன். அதே சமயத்தில் ஐம்புலன்கள் நின்னை புனர்கிலா புனர்கையான், இறைவனை ஐம்புலன்கள் வாயிலா, அதனாலதான் ஊனக்கண் பாசம் உணரா பதி. இறைவனை ஊனக்கண் கொண்டு காண முடியாது. அது எப்படி காண? ஞானக்கண்ணினே சிந்தை நாடி அவரை அனுபவிப்பதற்கு இந்த புறக்கருவிகள் பயன்படாதுங்க. அவனை அனுபவிப்பதற்கு அருட்கருவிகள் வேண்டும். அப்ப எப்படி இந்த அப்பரசாமி சொல்றார் இல்லையா, கண்ணார கண்டேன் நானே, கண்ணார கண்டேன் நானேன்னு சொன்னாரு. மணிவாசக பெருமானே சொல்றாரு, குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அப்ப மணிவாசகெல்லாம் எந்த கண்ணால பார்த்தாங்க? அவங்க இந்த கண் தான் பார்த்தாங்க. ஆனா இந்த கண் என்ன ஆயிடுச்சு அவர்களுக்கு, பசுகரணமாக இல்லாமல் பதிகரணமாக ஆயிடுச்சு. அப்ப நமக்கெல்லாம் ஆகுமா அது கேட்டா, நம்முடைய அறிவு அருளை பற்றி விட்டால் அந்த சார்பு காரணமாக நம் கரணங்களும் பதிகரணங்களாக ஆகும். பதிகரணங்கள் ஆனால் இந்த கண் என்ன ஆயிடுங்க, ஊனக்கண்ணாக இல்லாமல் ஞானக்கண்ணாக ஆயிடும். இறைவனை சார்ந்து விட்டால் அந்த அறிவு பசு அறிவாக இல்லாமல் பதியினது அறிவாக ஆகும். எப்ப பதியின் அறிவாக ஆகிறதோ அப்ப கரணங்கள் எல்லாம் பசு கரணங்களாக இல்லாமல் பதிகரணங்களாக ஆகும். சித்தம் சிவமானால் செய்வது அத்தனையும் தவமாகும். சித்தம் சிவமானால், சித்தம் எப்படி சார் சிவம் ஆகும் அப்படின்னு கேட்டா, பூசிக்க பூசிக்க அஞ்செழுத்து சிந்திக்க சிந்திக்க ஆகும். இதுதான் அடிப்படை. ஆனா இந்த பாடல்ல அதை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே மணிவாசக பெருமான் இந்த பாடல்ல முதலும் முடிவும் இல்லாதவன், ஐம்புலன்கள் இன்பத்துக்கு அப்பாற்பட்டவன் என்பதை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார்.